பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி சாரா பல்மோர் கேரின் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர். ராஜ் திலக் அவர்கள் நுரையீரல் பாதுகாப்பும் அவசியமும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ராஜ் திலக் திருச்சியிலிருந்து பேசுறேன். சாரா பல்மோ கேர் மருத்துவமனை திருச்சியிலிருந்து.
சார், இப்ப இந்த உடல்ல வந்து ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு பணியை வந்து சிறப்பான வகையில செய்து மனிதனுங்கிற அந்த உருவத்தை நம்ம பல வகையிலையும் ஊக்கப்பட்ட விதமா எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட பணிகள் சரியான வகையில செய்யறதுனாலதான் நாம வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஒரு காலகட்டத்துல வந்து இப்ப இந்த நுரையீரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சார் அது பொதுவா வரக்கூடிய ஒரு விஷயம்?
நீங்க சொன்னது ரொம்ப சரியானதுதான். நுரையீரல் நம்ம எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இருதயம், நுரையீரல், மூளை அப்படின்னு. ஸோ நுரையீரலோட பணி ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வெளியில இருக்கிற காற்றுல, அதாவது அந்த ஆக்சிஜனை எடுத்து நம்ம உடம்புக்குள், அதாவது தசை வரைக்கும் கொண்டு போறது இந்த நுரையீரல் தான். ஸோ இந்த காற்றை, அதாவது இந்த காற்றுல இருக்க ஆக்சிஜனை நம்ம தசைக்கு செலுத்தி அதிலிருந்து வர கழிவு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துட்டு போறது நுரையீரல் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை செய்யுது. அதாவது இந்த ஆக்சிஜன் தான் ஒவ்வொரு உறுப்பும், அதாவது இப்ப நம்ம சொன்ன இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிற மூளையா இருக்கட்டும், இருதயமா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா செயல்படணும், சீரா செயல்படணும்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மூச்சு, அதாவது நுரையீரல் செயலிழந்துருச்சு அப்படின்னா எல்லா உறுப்புமே செயல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நுரையீரல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாகம் உண்டு. அதாவது மூச்சு குழாயின் ஒன்று இருக்கு, நுரை ஈரல் பகுதின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ பிரச்சனைகள் இந்த மூச்சு குழாய் பகுதியிலையும் வரலாம், அதே மாதிரி நுரையீரல் பகுதியிலையும் வரலாம். மூச்சு குழாய் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா இந்த காமனாக நமக்கு தெரியல இந்த ஆஸ்துமா, சிஓபிடி அப்படிங்கிற நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், இதுங்கள்லாம் வந்து நம்ம வீசிங்கோட வரக்கூடிய அந்த மூச்சு குழாய் பிரச்சனைகள். ஸோ நுரை ஈரல் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல்வேறு வகையான நிமோனியா, அதாவது டிபி நிமோனியா, கோவிட் நிமோனியா, பாக்டீரியல் நிமோனியா அப்படிங்கிற பல்வேறு வகையான நிமோனியாக்கள், புற்றுநோய்கள், ஸோ இது எல்லாமே வந்து நுரை ஈரல் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து அதற்கான ரிஸ்கோட தான் வரும். ஸோ வீசிங் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம், அதாவது மூச்சுக்குழாய் அடைப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். ஸோ நிமோனியா இருக்கிறவங்களுக்கு காய்ச்சல், பல்வேறு உறுப்புகளை செயல் இருக்கிற வைக்கிற ஆர்கன் ஃபெயிலியர், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், இதோட சேர்ந்து வர ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வகையான நுரையீரல் பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வகையான பாதிப்பு இருக்கு. அல்டிமேட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய சூழ்நிலையில வந்து இழுத்து விடுற ஒரு பிரச்சனையா தான் அமையும்.
சார், இப்ப பொது அந்த சுவாச காற்று மூலியமா பல இதுகளும் உருவாகுது, அப்புறம் இந்த அலர்ஜிக்கும் வந்து இது அடிப்படையா ஒரு விஷயமா இருக்கு.
ஆமா. ஸோ இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீசிங், இந்த மூச்சு குழாய் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னா வீசிங், ஆஸ்மா, சிஓபிடி, இதெல்லாமே பாத்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஏதோ ஒரு ட்ரிகர், அதாவது ஒரு நச்சு இருக்கு. ஸோ அந்த நச்சுக்கு வந்து உடம்பு வந்து ரியாக்ட் பண்றது, ஒரு எதிரொலிக்கிறது தான் வந்து அலர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம மூக்குக்குள்ள ஏதோ ஒரு ஒட்டடை உள்ள ஒரு புகை போனோம்னா இயல்பா ஒரு தும்மல் வரும், ஒரு இருமல் வரும். ஸோ இதுவே வந்து அதிக அளவுல வரும்போது தான் அது வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ நுரையீரல நடக்கும்போது நுரையீரல் அலர்ஜியை பார்த்தோம்னா வீசிங் அப்படின்னு சொல்றோம், அல்லது ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வீசிங் அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல, வீசிங்கிறது ஒரு அறிகுறி. அதுக்கான காரணம், அந்த நோயின் பெயர் தான் ஆஸ்மா அல்லது சிஓபிடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஓபிடி அப்படிங்கிறது புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. ஸோ அந்த புகை, அந்த பீடி அல்லது சிகரெட் புகை அல்லது வாகன புகை, ஸோ இதெல்லாம் உள்ள போகும்போது என்ன ஆகும்னா பாதிக்கும். அதாவது ஆல்வியோலை அப்படிங்கிற மூச்சு பைகள், அதாவது காற்று பைகள் வந்து நுரையீரல்ல இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ரத்தத்துல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து மாத்தி கொடுக்கற வேலையை பண்றது. ஸோ இந்த சிகரெட் புகை போய் நேரடியா அந்த ஆல்வியோலைய பாதிக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஃபங்க்ஷன் லாஸ், அதாவது திரும்பி பெற முடியாத அளவுக்கு ஒரு டேமேஜை வந்து இந்த புகை பழக்கம் பண்றது. ஸோ வீசிங், அதாவது ஆஸ்மா அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஒரு அடைப்பு நோய், அதாவது மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது ரிவர்சபிள், ஸோ ஒரு திடீர்னு ஒரு ஒரு 2 மாசம் குழந்தைக்கு வீசிங் வருது, 2 வயசு குழந்தைக்கு வீசிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நாளடைவில் வந்து அது பெரியவங்களாக தான் சரியாயிடுது. சிஓபிடிக்கும் ஆஸ்துமாக்கும் உள்ள இருக்க முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆஸ்துமா அப்படிங்கிறது ரிவர்சபிள், சிஓபிடி அப்படிங்கிறது இர்ரிவர்சபிள். அதாவது ஆன டேமேஜை நம்ம ஒன்றும் திருப்பி பெற முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் புகை மூலமாக ஏற்படுற பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்கு. சிகரெட் புகை அல்லாத நார்மல் வீசிங் வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பாதிப்பு இருக்கிறது.
இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன சார் இருக்கு, அதன வழிமுறைகள் என்ன?
முதல்ல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேஷண்டே வந்து அவங்க அந்த அறிகுறியை முதல்ல வெளிப்படுத்துவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நைட்டு தூங்கும் போது வந்து ஒரு மாதிரி கரு கருன்னு ஒரு சவுண்டு வருது, விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்கும்போது எனக்கு மூச்சு வாங்குது, படி ஏறும்போது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஓகே உங்களுக்கு வந்து மூச்சு குழாய் அடைப்பு நோய் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட்னு பார்த்தோம்னா நுரையீரல் செயல்திறன் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது PFT பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த வகையான அடைப்பு நோய் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆஸ்துமா COPD, ஸோ இதில் எந்த வகையான அடைப்பு நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இமேஜிங், அதாவது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதன் மூலியமாகவும் நம்ம வந்து எந்த வகையான ஒரு நுரையீரல் அடைப்பு நோய் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படிங்கிறது காய்ச்சலோட வரும். ஸோ அதுதான் நீங்க ஜுரம், அந்த காய்ச்சல், அந்த இருமல், அந்த சளி, மூச்சுத்திறல் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நிமோனியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது டெஸ்ட் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே மூலியமாகவோ சிடி ஸ்கேன் மூலியமாகவோ நல்லா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா சளி, அதாவது உற்பத்தி ஆகிற அந்த சளியை டெஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன கிருமி வளருது அப்படிங்கிறத வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து அவங்களோட சிவியாரிட்டி என்ன, என்ன கிருமி இருக்குது, இல்லை அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் குறைபாடு இருக்குது, எவ்வளோ சிவியராக அவங்க காய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிமோனியானா கோவிட் தான். ஸோ கோவிடில் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருந்தவங்களும் இருப்பாங்க, பெரிய அளவில் ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு பாதிப்பு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே கிருமி தான் வந்திருக்கும். அவங்கவுங்க எதிர்ப்பு சக்தி அந்த அவங்களோட உடல் வயது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த பாதிப்பு அளவு நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் மூலயமா இந்த டெஸ்ட்டில் இந்த அதிகமாக இருக்குது, ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து இன்டென்சிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஐசியூவில் வச்சோ இல்லை வார்டில் வச்சோ ட்ரீட் பண்ணோம். நார்மலாக இருக்கிறாங்க, எந்த ஒரு குறைபாடும் இல்லை, அதாவது டயபெட்டிஸ் இல்லை, இணை குறைபாடுகள்ன்னு சொல்லுவோம், அதாவது டயபெட்டிஸ் கிட்னி பிரச்சனை BP, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாதவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் நார்மலாக ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஒவ்வொரு வியாதிகளாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், இப்போ வெயில் காலங்கள் அப்படி இருக்கணும் அதற்கான வகைகளில் ஒரு வியாதிகள் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல் மழை காலங்கள், பனிக்காலங்கள், குளிர்காலங்கள் நிறைய இருக்கு. இந்த வகையில் வந்து நம்ம நுரையீரல் சம்பந்தமா ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான வழிமுறைகள் என்ன சிகிச்சைகள்?
குளிர்காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், குளிர்காலம் வந்தாலே வந்து நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு ஏன், இதுக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா குளிர்காலத்தில் தான் வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது வைரஸ் அப்படின்னா நார்மல் ஃப்ளூ அப்படிங்கிற காமன் கோல்டு, அதாவது காமன் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு வைரஸாக இருக்கட்டும், அல்லது இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிறோம், ஸோ அல்லது பன்றி காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக இருக்கட்டும், கொரோனா ஏற்படுத்தக்கூடிய வைரஸாக இருக்கட்டும், பல்வேறு வகையான வைரஸோட தாக்கம் வந்து இந்த குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த குளிர் டெம்பரேச்சரில் அந்த வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் வந்து நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு ஈஸியாக அந்த வைரஸ் வந்து தொற்றிக்கணும். ஸோ தொற்றிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புன்னு பார்த்தோன்னா அதிக அளவில் இருக்கும். ஸோ ஒரே வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து சாதாரண ஒரு சளி, ஒரு காய்ச்சல் அப்படின்னு 2 நாள் இருக்கும். ஸோ ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே வைரஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிமோனியாவை உண்டாக்கி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வயதில் கம்மியாக இருக்கிற குழந்தைகள், ஸோ நிமோனியா சீசன் அதாவது குளிர்கால சீசனில் அதிகமாக பாதிக்கப்படுற 2 ஏஜ் குரூப் யார், குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள். ஸோ 2 பேருக்குமே இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு வயது வரும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ உள்ளே நுழையும் போது ரொம்ப அதிகமான பாதிப்பு, அதாவது நிமோனியாவாக மாறக்கூடிய பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால 5 வயசு கீழே இருக்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆவாங்க, பெட்ல சேர்றதா இருக்கட்டும், ஐசியூல இருக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மற்ற இணை நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது திடீர்னு ஒரு கேன்சர் கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிபி சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள், அதிகமாக மது அழுதவங்களா இருக்கட்டும், மது பழக்கம் இருக்கிறவங்க, அதே மாதிரி அதிகமாக ஸ்மோக் பண்றவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நிமோனியா இந்த சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
சார், இப்போ வந்து நுரையீரலுக்கு வந்து நம்ம உடல்ல வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொன்னீங்க, பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி சார் இருந்துக்கா நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த நோய்கள் எல்லாமே வந்து இந்த சீசன்ல வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தெரிஞ்சு எப்பவுமே வந்து நுரையீரல் பாதிப்பு நிமோனியா வந்துச்சு அப்படின்னா நம்ம நுரையீரலோட ஒரு ஃபங்க்ஷன், அதாவது நுரையீரோட கெப்பாசிட்டி வந்து 5-10% வந்து அடிவாங்க. ஸோ நம்ம பெஸ்ட் என்னதான் நீங்கள் வந்து சிறந்த மருத்துவம் கொடுத்தாலும் சிறந்த சிகிச்சை கொடுத்தாலுமே நிமோனியா வராமல் பார்த்துக்கிறது தான் சிறந்த வழிமுறை, அதாவது வருமுன் காப்போம், அதுதான் வந்து என்றைக்குமே பெஸ்ட். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா வேக்சின்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொரோனா வேக்சின்ஸ் பற்றி எல்லாமே வந்து இப்போ ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. ஸோ கொரோனா வேக்சின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வேக்சின்ஸ் வந்து இந்த மாதிரி நிமோனியா பிரச்சனைகளுக்காக ரொம்ப நாளாகவே இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். 6 மாதம் குழந்தையாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஒரு வகையான நிமோனியா வேக்சின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு வகையான நிமோனியா வேக்சின், ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வேக்சின் பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வைரஸ் கிருமிக்கான ஒரு வேக்சின். அதே மாதிரி பாக்டீரியல் வேக்சின் அப்படின்னு சொல்லப்படுற நீமோகாக்கல் வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் தான் அதிகபட்ச பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளுக்கான ஒரு தடுப்பு முறை. கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் இந்த வைரல் வேக்சின், அதாவது இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அப்படிங்கிறத குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது ரொம்ப மது பழக்கம் அல்லது ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஆஸ்துமா இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேக்சினை போட்டே ஆகணும். போடும்போது என்ன ஆகும்னா அடுத்த பனிகாலம் வரும்போதும் அது ஒவ்வொரு பனிகாலத்துலேயும் வந்து பிரச்சனையில மாட்டாமல் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ வேக்சின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், வைரல் வேக்சின்ஸ் அண்ட் பாக்டீரியல் வேக்சின்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன தடுப்பு முறைகள், அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீசனில் இருக்கிறவங்க ஏற்கனவே ஆஸ்மா இருக்குது, சிஓபிடி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய ரெகுலர் மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது, இந்த டைம்ல தான் வந்து அவங்க மெடிசன்ஸை நிறுத்தக்கூடாது. ஸோ ஒரு சில பேர் வந்து வெயில் காலத்தில் வந்து தேவைப்படாமல் இருக்கலாம், அவங்க நிறுத்தலாம், அதை ஐடியெல்லாம் நிறுத்தக்கூடாது. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில பேர் ஓகே நான் எடுக்க மறந்துட்டேன் எடுக்கலை அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த சீசன் வரும்போது தவறாமல் ரெகுலர் நுரையீரல் மருந்துகளை அவங்க கண்டினியூ பண்ணியே ஆகணும். ரெண்டாவது வெளியே போகிறாங்க, அதாவது அதிகாலையில் வந்து வேலைக்கு போகிறாங்க இல்லை அதிகாலையில் வந்து அவங்க எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ஒரு மப்ளர் போட்டுக்கோங்க, ஒரு ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஸோ முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து கிளவுஸோ இல்லை ஷூ அந்த மாதிரி போட்டுட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறதும். ஸோ அதிகாலையில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5:30-6 மணிக்கு வாக்கிங் போகிறது வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறதும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தடுப்பு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி யாரெல்லாம் ஹை ரிஸ்க் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஹை ரிஸ்க் பீப்புள் அந்த ஹைரிஸ்க் பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சீசன் டைமில், அதாவது ஒரு தொற்று நோய் தொற்று பரவுற நேரத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஒரு திருவிழா, ஒரு கூட்டமான இடங்களுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம கொரோனாக்கு பார்த்த மாதிரி தான் சீசன் டைமில் வந்து கை கழுவுறதா இருக்கட்டும், மாஸ்க் அணிவதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொரோனாக்கு மட்டும் இல்லை எல்லா வகையான ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது மூச்சு சம்மந்தப்பட்ட, அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட வைரஸ் கிருமிகளுக்கு எதிராகவும் இதே இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த மாதிரி கை கழுவுதல், அதே மாதிரி மாஸ்க் அணிதல், இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து நிமோனியா தொற்று வராமல் நம்ம பாதுகாக்க முடியும்.
பொதுவாகவே வந்து இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவுகள் சாப்பிடணும், இப்போ நுரையீரல் அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருந்தால் நன்மை பயன்?
உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து நுரையீரலுக்குன்னு சம்மந்தமாக வந்து ஒரு ப்ரிகாஷன் அப்படின்னு எதுவும் இல்லை. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த விண்டர் சீசனில் ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு பழ வகையாக இருக்கட்டும், ஒரு குளிர்பானமாக இருக்கட்டும், ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பல வகைகள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்றதா இருக்க வேண்டாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிர்ந்த பானங்கள் எதுவும் பருக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், முக்கியமாக பாட்டில் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஸோ இது எதுவுமே எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறையா வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில இருந்து எடுத்துக்காம வீட்டில் நீங்கள் எது செஞ்சு பருகுனாலும் வந்து பெட்டர். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹாட்டாக, அதாவது வார்ம் ஃப்ளூயிட்ஸ், அதாவது சூடாக இருக்கிற ஒரு நீராக இருக்கட்டும், இதெல்லாம் பருகிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்டை நம்ம வந்து, முக்கியமாக நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஹை கார்போஹைட்ரேட் கான்டென்ட் இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், அதிக இனிப்பு வகைகள், இதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இனிப்பு வகைகள் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இனிப்பு வகைகள் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, அதற்கான அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அதற்கான அந்த எனர்ஜி கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ ஏற்கனவே மூச்சு வாங்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு அது இன்னும் ஒரு லோடாக போய் அமையும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு வகைகள் அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் ஜென்ரலாக யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த உணவு வகைகள் அலர்ஜி ஊட்டக்கூடியதோ, அதாவது ஒரு சில பேருக்கு மாதுளை சாப்பிட்டா கொஞ்சம் அலர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக் ஃபுட்ஸு அவங்கவுங்களுக்கு எது எது அலர்ஜிக் ஃபுட்ஸோ அதெல்லாமே இந்த சீசன் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை தவிர வந்து ஒரு பர்டிகுலர் உணவு வகையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்.
அப்படியே அந்த உணவு வகைகள் வந்து சொன்னீங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த கார்பரேட் உணவுகள்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூட சொல்லலாமே.
நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சிஓபிடி பேஷண்ட்ஸ், அதாவது நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறத தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்போஹைட்ரேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் வந்து உடம்பு வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கழிவை வந்து உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏற்கனவே கார்பன் டை ஆக்சைடு வந்து கழிவாக சேர்றது தான் பிரச்சனையே. ஸோ அவங்க இது இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ரிச் உணவு சாப்பிடும்போது என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கழிவோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் இந்த மூச்சு பிரச்சனையை அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிஓபிடி பேஷண்ட்ஸ், அதாவது இந்த நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது அரிசி வகைகளாக இருக்கட்டும், இனிப்பு வகைகள், இதை தான் நம்ம வந்து அதிகமாக மென்ஷன்.
சரி, இப்போ நுரையீரல் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை தீர்வுக்கான வழிமுறைகள் என்ன, என்ன மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் இருக்கணும், அதில் வந்தால் என்ன செய்துக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைச்சு புதுகை பண்பலை மற்றும் நேரு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நுரையீரல் சம்பந்தமான தகவல்களை கேட்டமைக்கு நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை நுரையீரல் பாதுகாப்பும் அவசியமும் குறித்த டாக்டர் ஆர் ராஜ் திலக் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.